நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசிரியரனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசிரியரனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசிரியரனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசிரியரனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசிரியரனும் பரம்பொருளின் ஆசிரியரனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று ஒருவர் மாத்திரம் இரண்டு கேள்விகளும் இரண்டு கருத்து பதிவுகளும் அனுப்பியிருக்கின்றார். அதை பற்றி சிறிது சிந்திப்போம். முதலாவது கேள்வியாக போட்டிருக்கின்றார், கருத்து பதிவாகவும் அது அமைகின்றது. அதாவது, இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அதுதான் எல்லோருடைய முழுமையான கேள்விகளும். இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வினை காரணமாக வருகின்றது, அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், அதை வெல்ல முடியாது, ஏனென்றால் அது வினை மூலமாக வந்து கொண்டிருக்கின்றது, அந்த அனுபவத்தை தான் பெறலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே அதை நாங்கள் அனுபவிக்கின்றோம், அந்த அனுபவத்தை பெறுகின்றோம். ஆனால் இந்த ஆகாமிய வினையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால், நாங்கள் அவற்றை செய்யாதிருக்க வேண்டுமென்றால், இந்த பொறி அடக்கம் மிகவும் முக்கியம் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. ஆனால் அதன் வழி நின்று எல்லா பொறிகளையும் அல்ல, ஓரிரண்டு பொறிகளை அடக்க முயல்கின்றேன், அதாவது அது இழுக்கும் நிலைக்கு செல்லாது, என்னுடைய நிலையில் அது திடகாத்திரமாக நிற்க விரும்புகின்றேன், ஆனால் அது முழுமையாக பயன் தருவது போல் தெரியவில்லை என்று தன்னுடைய கருத்தை கொடுத்து, அதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும் என்று கேட்கின்றார். இது நாங்கள் அந்த அனுபவத்தை எடுப்பதற்காக எல்லோரும் இதை முயற்சிக்கின்றோம். ஏனென்றால் சைவ சித்தாந்த அடிப்படை திறனில், அடிப்படை கருத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நடப்பவை எல்லாம் பிராப்த வினை காரணமாகவே இந்த உடல் இலங்களுக்கு நடக்கின்றது, அதில் நாங்கள் அனுபவப்பட வேண்டும், அதை கழிக்க வேண்டும் என்பது புரிந்திருக்கின்றது இந்த வகுப்புகளை நாங்கள் படித்து கொண்டு போகும்போது. ஆனால் ஆகாமிய வினையிலிருந்து தப்ப வேண்டும், அதற்கு எங்களை உள்ளே இழுத்து போடுவது இந்த உடலில் எங்களுடைய 5 பொறிகளும் என்பதும் ஓரளவு விளங்கிவிட்டது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். ஆனால் இந்த அன்பர் என்ன கூறுகின்றார் என்றால், ஓரிரு கருவிகளை முழுமையாக அல்ல, அதை தான் வெல்லப்பார்க்கின்றேன் பல இடங்களில், ஆனால் முயற்சி முழுமையாக பயனளிக்காது போகின்றது. எல்லா கருவிகளையும் அவர் சொல்லவில்லை, ஓரிரு கருவி என்று சொல்கின்றார். இங்கு அது ஏன் சரியாக நடக்கவில்லை என்பது அவருடைய கேள்வி. தன்னுடைய சுய ஆய்வு. எல்லாம் சரியாகத்தான் நீங்கள் செய்கின்றீர்கள் சாதகர், நாங்களும் அதைத்தான் செய்கின்றோம். ஆனால் இந்த அளவிலேயே நாங்கள் எதை வைத்து, நீங்கள் சொன்ன நீங்கள் தந்த விடயத்தை வைத்து சொல்கின்றேன், நான் செய்கின்றேன் என்றுதான் இது கூட தந்திருக்கின்றீர்கள். சில கருவிகளை சில நேரங்களில் உங்களால் முயன்றளவு கட்டுப்படுத்துகின்றீர்கள். அங்கு முதல் பிரச்சனையே நான் செய்கின்றேன் என்று யோசித்து நாங்கள் பலவற்றை செய்யலாம். அது உலகியலாகவே முடிந்துவிடும் இறுதியில். ஆகவே இங்கு எதை நாங்கள் தவற விடுகின்றோம் என்று எல்லோருமாய் இதில் சிந்தித்து பார்த்தால், இறை பணியை தவற விடுகின்றோம். இறை பணி என்று சொல்வது சைவ சித்தாந்தத்தில் எல்லாம் அவனே செய்கின்றான் என்பதை நினைக்க, சிந்திக்க, தெளிய தவறுகின்றோம். அங்கு அதுதான் நீங்கள் விடுகின்ற ஓ நீங்கள் அதை அமுல்படுத்த இருக்காத நிலையே. அதை கூட முக்கரணங்களாலும் ஏற்றுக்கொண்டு அதன் பின் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் இறங்குவீர்களாக இருந்தால், அல்லது நாங்கள் எல்லோருமே இறங்குவோமாக இருந்தால், அதில் நிச்சயம் 100% வெற்றியுண்டு. ஆனால் அந்த நிலையை நாங்கள் ஏற்க வேண்டும். ஒரு கரணத்தால் மாத்திரமல்ல, ஒரு நேரத்தில் மாத்திரமல்ல, முக்கரணங்களாலும் ஏற்றால் முழுமையான வெற்றி. ஆகவே நீங்கள் தேடுகின்ற அந்த விடயம் ஏன் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை, வருகின்றது திரும்ப போகின்றது என்ற மாதிரி சொல்லி இருக்கின்றீர்கள். அதற்குரிய காரணம், நீங்கள் முழுமையாக இறைப்பணியில் நிற்க இன்னும் தொடங்கவில்லை. இறைப்பணி என்றால் இறைவனுக்கு பணி செய்வதல்ல, இந்த விடயங்களை எனக்கு நடத்துவது அவனே என்பதை உணரும் நிலை. உணர்ந்தால் காணாது, முக்கரணங்களாலும் உணரும் நிலையை எடுத்தால் இதில் இந்த ஆய்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதன் வழி நின்று பாருங்கள், சிறிது சிறிதாக அதற்குரிய பதில் உங்களுக்கு கிடைக்கும் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து பேராசிரியர் சொல்லித் தந்ததை வைத்து ஒரு பதிலாக தருகின்றேன். அது அவருடைய முதலாவது. இரண்டாவது என்ன சொல்கின்றார் என்றால், இப்போது இந்த உலகத்தில் நடக்கும் ஒரு விடயத்தை பார்க்கின்றேன். இது என்னுடைய ஒரு ஆய்வு, மீண்டும் இது கேள்வி அல்ல, ஆனால் இறுதியில் கேள்வியாகவே முடிகின்றது. இந்த உலகத்தில் எங்களுடைய உடலுக்கு கருவிகள் எல்லாம் இறைவன் தந்திருக்கின்றார். இந்த தொழிற்பாடு உடல் எப்படி, கருவிகள் எப்படி செயல்படுகின்றது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து 36 தத்துவங்களையும் வைத்து விளங்கப்படுத்தி இருக்கின்றது. அதை நீங்கள் அருமையாக பேராசிரியர் சொன்னது என்று சொல்லி அட்டவணையும் போட்டு தந்திருக்கின்றீர்கள். மிகவும் அருமை, புரிந்து கொள்வது மிகவும் இலகுவாக இருந்தது. ஆனால் என்னுடைய கேள்வி, இந்த உலகத்தில் நடக்கும் ஒரு விடயத்தை சிந்தித்தேன். அதாவது இந்த திருவண்ணாமலையில் இறைவன் ஜோதி புலம்பாக நிற்க, சுத்தவித்தையில் இருக்கும் விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடினார்கள். தாங்கள்தான் பெரியவர்கள் என்று இறை நிலையில் சுத்த வித்தையில் இருந்தால் கூட, சுத்த வித்தை என்றால் சுத்த தத்துவம், வித்தை இல்லை தத்துவம், அந்த தத்துவத்தில் இருந்தால் கூட அவர்களுக்கு அங்கும் கூட அந்த நான் என்ற ஒரு நிலை ஏற்பட்டதால் அவர்கள் பெரியவர்கள் என்று நினைத்து இறைவன் பால் அந்த அடிமுடியை தேட புறப்பட்டு இறுதியில் தோற்றார்கள். அது நான் சைவ சமயம் படிக்கும் போதே அறிந்த கதை, என்னுடைய பாடசாலை. அதன் பிறகு இப்போது ஆன்மீகத்திலும் அதை கேட்கின்றேன். ஆனால் என்னுடைய ஆய்வு என்னவென்றால், ஐயா, கீழே போனார்கள் பல செல்வந்தர்கள், அடியை தேடி மீளவில்லை, அங்கேயே முடிந்தார்கள். இயற்கை கருவிகளை வைத்து போனார்கள், சாரி, செயற்கை கருவிகளை வைத்து போனார்கள். அதே போல் மேலே பலரும் போய் வருகின்றார்கள். இப்போது இருவர் சிக்கி இருக்கின்றார்கள் சந்திரனில். கருவி வேலை செய்யவில்லை, அவர்களால் கீழே வர முடியவில்லை. அவற்றையும் இவற்றையும் நான் சேர்த்து பார்க்கின்றேன். இந்த இப்படி ஆய்வு செய்வது பொருத்தமானதா என்பது அவருடைய அடுத்த ஆய்வு கேள்வி. மிகவும் அருமையான சிந்தனை. மேலேயும் கீழேயும் அது எனக்கு விரும்பத்தக்க ஒரு சொல்லு நீங்கள் பாவித்திருக்கின்றீர்கள். அடிமுடி என்று சொல்லுவோம். சமுத்திரத்தின் ஆழத்துக்கு சென்றார்கள், மீளவில்லை. சந்திரனை பிடிக்க சென்றார்கள், சிலர் போய் திரும்புகின்றார்கள், இருவர் மாட்டிக்கொண்டார்கள். இதற்குரிய காரணம் என்ன என்று நாங்கள் சிலர் சிந்தித்து பார்த்தால், உங்களுடைய ஆய்வை வைத்து எதை நோக்கி நாங்கள் செய்கின்றோம், எப்படி செய்கின்றோம் என்பதுதான் இங்கு முக்கியம். அதாவது இந்த அண்டத்தில் எல்லா கோள்களையும் இறைவன் படைத்தது, எங்களை படைத்தது போல் எங்களுக்கு அதன் மூலம் அது அண்டத்திலிருந்து தரக்கூடிய சக்திகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர, அதை அடைந்து அதில் நாங்கள் வாழலாமா, அங்கே தண்ணீர் இருக்கா, கற்கள் இருக்கா, வீடு கட்டலாமா, இருக்கலாமா என்று சிந்தனை செய்வதற்கல்ல. ஆனால் இந்த விஞ்ஞான உலகம் அதை நாடி செல்கின்றது. ஆனால் இறுதியில் அங்கு ஒன்றும் செய்யப்போவதில்லை. ஏனென்றால் அங்கு மனிதர் வாழுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் மனிதனால் மனிதனை வாழ வைக்க முடியாது என்ற விடயத்தை அவர்கள் தவற விடுகின்றார்கள். இது ஆன்மீகத்தில் சென்றால்தான் முடியுமே தவிர விஞ்ஞானத்தில் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சிறிய விடயத்தை வைத்து பார்த்தாலே அந்த சந்திரனில் ஒன்றில் ஆறு பங்குதான் ஈர்ப்பு விசையுடைய கோளாக இருக்கின்றது சந்திரன். அங்கு யார் போனாலும் தரையில் நடக்க முடியாது, அந்தரத்தில் தான் நடக்கலாம். அப்படியான ஒரு இடத்தில் இப்படியான ஒரு இறைவன் தந்த உடலை வைத்துக்கொண்டு நாங்கள் வாழ்க்கை நடத்தலாமா என்று நான் சிறிது சிந்திக்கின்றேன். உங்களுடைய ஆய்விலிருந்து ஒரு முடியாத காரியம், இருப்பினும் அதை எட்டத் துடிக்கின்றார்கள். ஆகவே இங்கு ஆன்மீக விதிப்படி என்னத்தை நாங்கள் சிந்திக்கலாம் என்றால், இந்த தூரத்தில் இருப்பவற்றை எட்ட வேண்டும். செவ்வாய்க்கு போகின்றார்கள், போய்கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் முடியவில்லை. அங்கு வாழலாம் என்றதையும் நிரூபிக்க துடிக்கின்றார்கள். நீங்கள் ஆய்வு செய்யாத ஒரு விடயம். இவற்றையெல்லாம் கோள்களாக தந்து இறைவன் படைத்து தந்தில்லை, படைத்து அவ்வளவு நவ கோள்களையும் எங்களுடைய உடலையும் படைத்து விட்டான். இதுதான் சைவ சித்தாந்தம் கிரியாயோகம் சொல்கின்றது. இந்த சந்திர சூரியனை கூட எங்களுடைய உடலில் இடது சுவாசம் வலது சுவாசமாக படைத்து விட்டான். ஏனென்றால் இப்படி நாங்கள் ஒரு நேரத்தில் விஞ்ஞான வளர்ச்சியால் இவற்றை அடைய வேண்டும், அங்கே வாழ வேண்டும் என்று சிந்தித்தால் நாங்கள் பெரும் முட்டாள்களாக இருப்போம் என்பதை உணர்ந்தோ என்னவோ தெரியவில்லை. உன்னுடைய உடலிலேயே இவற்றை தந்திருக்கின்றேன், நீ உள்நோக்கி போய் இவற்றில் எல்லாம் நீ பிரயாணம் செய்து அங்கு இருப்பவற்றை உணர் என்று கடவுள் தந்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் எல்லோரும் அதை அறியவில்லை. அதனால்தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சி. உடலுக்குள்ளேயே பாபாஜியின் கிரியா யோகம் மூலம் இந்த ஐந்து உடலுக்குள்ளுமே பயிற்சி செய்து இப்படியான கோள்களை எல்லாம் உங்களுடைய உடலிலேயே உணரலாம் என்றதுதான் கிரியா யோகம். அது வலது சுவாசமாக இருக்கலாம், இடது சுவாசமாக இருக்கலாம், நவத்துவாரங்களாக இருக்கலாம், எல்லாம் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு தரும் தனக்குள்ளேயே இவற்றை உணரலாம். அந்த உணர்வின் மூலம் அங்கு என்ன இருக்கென்பதை கூட மேலதிகமாக உள்நோக்கி போகும்போது அவர்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். ஏன் உங்களுடைய ஆன்ம ட்ராவல் என்று சொல்வோம், அஸ்ட்ரல் ட்ராவல். நீங்கள் எவ்வளவு தூரமும் இந்த உடலில் இருந்து கொன்றே ஆன்மாவை வெளியால் கொண்டு போய் சஞ்சரித்து விட்டு இந்த ராக்கெட் போவதன் வேகத்தை விட அதிவேகமாக போய் திரும்பலாம் என்பது பாபாஜியின் கிரியா யோகா கூற்று. ஆன்மா வழியால் வந்தால் அந்த நிலைக்கு எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் முன்னேறினால், ஆனால் அதை எல்லோரும் அடைய முடியாது, அது உண்மை. அதே போல்தானே விஞ்ஞானமும், எல்லோரும் சந்திரனுக்கு செல்ல முடியாது, அதில் பயிற்சி பெற்ற ஓரிருவர் தான் செல்கின்றார்கள். அதே போல் எத்தனை மகான்மார்கள், எத்தனை அருளாளர்கள், எத்தனை சாதனையாளர்கள், அவர்களை விட கூடிய எண்ணிக்கையில் இந்த உடலில் இருக்கும் கிரியா யோகா சாதனையை செய்து அப்படியான நிலைகளை அறியலாம், அதை விடவும் கூட அறியலாம். இதுதான் ஆன்மீகத்தின் செயல்பாடு. இதை சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் முழுமையாக பல இடங்களில் சொல்லித் தருகின்றது. ஆகவே உங்களுடைய சிந்தனை நூற்றுக்கு நூறு உண்டு, நன்று. அதை விட நீங்கள் அதை இறைவனின் அடிமுடி தேடி போனவர்களை வைத்து சிந்தித்தது இன்னும் சிறப்பு. அதற்கு மேலாக என்னுடைய சிந்தனையையும் இந்த அறிவு அடிப்படை நூல்களின் அறிவை வைத்து சிறிது சிந்தித்தேன். நன்றி சாதகரே. அவருடைய அடுத்த கேள்வி, என்னுடைய அனுபவம் இது என்று சொல்கின்றார். அதாவது இந்த கிரியா யோகா சாதகர் கூட்டத்தில் இருக்கின்றேன். நான் அனுபவப்பட்ட ஒரு அனுபவத்தை மற்றவர்களுக்காக இங்கு பங்கு கொடுக்கின்றேன் என்கின்றார். அதாவது இது என்னுடைய சுய ஆய்வு. இவர் சுய ஆய்வு நல்லா செய்கின்றார், பல சத்சங்கங்களிலும் அதை பற்றி கொண்டு வருகின்றார் என்பது எனக்கு தெரிகின்றது. அவருடைய சுய ஆய்வு என்னவென்றால், நான் உங்களுடைய சத்சங்கத்தை அந்த சத்சங்கத்தில் இருந்து கேட்டிருக்கின்றேன், சில முறை பல முறை வெளியில் இருந்து கேட்டிருக்கின்றேன். அதிலிருந்து என்னுடைய ஆய்வு என்ன செய்ததென்றால், வெளியிலிருந்து அதை ஒளிநாடாவில் கேட்டபோது நான் அதை உள்வாங்கிய தன்மைக்கும், நேரடியாக கேட்டபோது அதை உள்வாங்கிய தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறதை என்னுடைய அனுபவம் மூலமாக நான் அறிகின்றேன் என்கின்றார். இது உண்மைதானே? இதில் ஏதாவது விளக்கம் தர முடியுமா என்பது இந்த நண்பருடைய கேள்வி. நிச்சயமாக உண்மை. ஏன் சாதகர் கூட்டத்தில் இருக்க வேண்டும், ஏன் அடியார்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் முழங்குகின்றதென்றால், உங்களுடைய சூழல் அப்படியான ஈர்ப்பு சக்தியில், அதாவது ஆன்மீக ஈர்ப்பு சக்தி கூட்டத்துக்குள் இருக்கும் போது நீங்கள் உள்வாங்கும் திறனும், நீங்கள் தனிமையிலிருந்து ஒளிநாடாவை போட்டுவிட்டு கேட்கும் போது உள்வாங்குகிற திறனும் நிச்சயமாக பல்மடங்கு வித்தியாசம். அதை நீங்கள் உணர்ந்திருக்கின்ற என்று சொன்னபடியால் இன்னும் அதை சான்று சொல்கின்றேன். ஆகவேதான் அடியார் கூட்டத்தில் இருக்க வேண்டும், சாதகர்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தமும் சரி கிரியா யோகமும் சரி முழங்குகின்றது. இது மிகவும் உண்மை. பலரும் அதை உணர்வதில்லை. வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் சத்சங்கத்திற்கு வீட்டிற்கு ஒளிநாடா வருந்தானே, அங்கிருந்து கேட்டு விடுவோம் என்கின்றார்கள், கேட்கின்றார்கள், புரிகின்றார்கள். இருப்பினும் நேரடியாக கேட்டு புரிவது போல அது அமையாது. அது தனியாக இந்த ஆன்மீக விஷயங்களாக இருந்தாலும் சரி, கல்வி விஷயங்களாக இருந்தாலும் சரி. இப்போ கல்வி கூட எல்லாம் ஆன்லைன் என்று வந்துவிட்டது பிள்ளைகளுக்கு. அதை எல்லோரும் விரும்பி தாங்கள் ஆன்லைனில் படிக்கின்றோம், ஆன்லைனில் கேட்கின்றோம் என்று அந்த ஆன்லைனுக்கே நேர பேராசிரியர் ஓ அந்த யூனிவர்சிட்டி பேராசிரியர் பேசும்போது, அதை பற்றி படிப்பிக்கும் போது கலந்து கொள்ளாமல் அதை டேப்பில் போட்டுவிட்டு பதிவு செய்துவிட்டு மீண்டும் படிக்கின்றார்கள் பேந்து. எவ்வளவு முட்டாள்தனம்! அதை நேரடியாக சென்று அந்த இந்த முறைகளில் சென்று நேரடியாக அந்த வகுப்பில் அந்த முறையில் கலந்து கொண்டால் கூட அதில் பயன் உண்டு. ஏனென்றால் அந்த வைப்ரேஷன் இருக்கும், நேரடியாக அவர் சொல்வதை காது வாங்குகின்றது. அதை விட்டுவிட்டு அதை டேப் பண்ணிவிட்டு அவர்களுக்கு சௌகரியமான நேரமும் கேட்கின்றார்கள் பிள்ளைகள். எவ்வளவு தூரம் இந்த விஞ்ஞானம் கொன்றே விட்டிருக்கின்றது எல்லோரையும் என்று சிந்திக்கின்றேன் உங்களுடைய ஆய்வில் இருந்து. ஆகவே நீங்கள் சொன்னதின்படி உங்களுடைய ஆய்வு உங்களுக்கும் அது உங்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் நம்புகின்றேன். அதாவது இந்த சத்சங்கங்களை நேரடியாக கேட்பதற்கும் ஒளி நாடா மூலம் கேட்பதற்கும் உரிய வித்தியாசத்தை நீங்கள் உணர்கின்றீர்கள் என்பது மிகவும் நல்ல விடயம். அதை மற்றைய அடியார்களோடு பகிர்ந்தது இன்னும் மிகவும் நன்று நல்ல விடயம். நன்றி உங்களுடைய பகிர்வுக்கு. கடைசியான விடயம், இது கேள்வியாக வைத்திருக்கின்றார். சும்மா இருந்தால் சுகம் வந்திடும் என்று சித்தர் கூறியிருக்கின்றார். எனக்கு இது புலப்படவில்லை ஐயா. சும்மா இருந்தால் சுகம் வந்திடும் என்றால், நான் ஒன்றும் செய்யாமல் முயற்சி இல்லாமல் இருந்தேன் என்றால் என்ன சுகம் எனக்கு கிடைக்கப் போகின்றது என்று எனக்கு விளங்கவில்லை. ஆனால் இதில் பாரிய கருத்துண்டு என்பது எனக்கு விளங்குகின்றது. ஆனால் எல்லோரும் சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்றால் ஒன்றிலும் ஈடுபடாமல் உலகியலை தவிர்த்து அல்லது ஈடுபடாமல் என்னுடைய செயல்களை செய்யாமல் இருந்தால் சுகம் வந்துடும் என்பது உண்மையா? அதுதான் அதற்குரிய விளக்கமா என்று கேட்கின்றார். நிச்சயமாக இல்லை. சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்று சித்தர் சொன்னது உலகியலில் முழுமையாக தவழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்ல. எல்லோரும் அதை எடுத்து உலகியலில் அவர்கள் சும்மா இருக்கலாம், ஆனால் அங்கு ஒரு சுகமும் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஏன்? சைவ சித்தாந்தம் சொன்னதை வைத்து பார்ப்போம். உலகியலில் நாங்கள் சுமாராக உலகியல் நிலையிலேயே சும்மா இருந்தோமென்றால் அங்கு எங்களுடன் என்ன இருக்கின்றது? ரெண்டு பெரிய விடயங்கள் இருக்கின்றன, நான் எனது. அந்த நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் சும்மா முயற்சியும் இல்லாது இருந்தால் உங்களுக்கு சாப்பாடு போடவே ஒருதன் வரமாட்டார். அது இல்லை, சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்பது. ஆக செய்ய வேண்டியது ஒரு சிறிய விடயம், ஆனால் அதற்கு நீங்கள் பாடுபட வேண்டியது, முயற்சி செய்ய வேண்டியது பெரியது. மூன்றும் அங்கு வந்து தொனிப்பது இறைப்பணி. இறைவன் தான் எல்லாம் செய்கின்றான், நான் ஒன்றும் இல்லை என்று முக்கரணங்களாலும் முழுமையாக சிந்தித்தால் மிக வெற்றி. இருப்பினும் ஒரு கரணத்தாலாவது அதை உணர்ந்து கொண்டு சும்மா இருந்து பாருங்கள், நிச்சயமாக சுகம் பெறத் தொடங்கிவிடும். ஆகவே சும்மா இருந்தால் சுகம் வரும் என்பது நன்றாக சாப்பிட்டு விட்டு நன்றாக உலகியலை அனுபவித்து கொண்டு ஒரு இடத்தில் இருந்து கொண்டு யாராவது சாப்பாடு போடட்டும், நாம் முயற்சி செய்யாமல் இருப்போம், சுகம் வந்துடும் என்றால் அது அல்ல கருத்து. நீங்கள் செய்யும் முயற்சி தேவை, ஆனால் இறைவன் தான் எல்லாம் செய்கின்றான் என்ற நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு சும்மா இருங்கள், உங்களுக்கு அதன் பயன் தெரிய வரும் என்று சாதகருக்கு சொல்கின்றேன். அதுதான் சைவ சித்தாந்த கிரியா யோகத்திலிருந்து நாங்கள் படித்த அடிப்படை கருத்தின் மூலம் அதை விளங்கப்படுத்துகின்றேன் சாதகரே. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். இன்று நீங்கள் இவற்றை சொன்னது மிகவும் அபூர்வம். ஏனென்றால் உங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்களை, தங்களுக்கு கிடைக்கும் நல்ல விடயங்கள், தங்களுக்கு கிடைக்காத விடயங்களை இப்படி சொல்லும்போது நாங்கள் ஒரு ஆய்வில் இறங்கி மற்றவர்களையும் அந்த ஆய்வினை அவர்களுக்கும் கொடுக்கலாம் என்ற முறையில் இன்று வந்த உங்களுடைய நான்கு ஆய்வு ரெண்டு கேள்விகள் மிகவும் நன்றாக இருந்த சாதகரே, மீண்டும் கொண்டு வாருங்கள், பல முறை கொண்டு வருகின்றீர்கள், மேலும் மேலும் வளருங்கள், அது மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோ. இப்போது ரவிணையா கார்த்திகேயன் ஐயா இருக்கின்ற இணைப்பில், ரவிணையா உங்களுடைய சுருக்கத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சற்சங்கம் வழமை போல கேள்விப்பதற்குரிய சற்சங்கமாக அமைந்தது. அதில் அந்த முதல் இரண்டு ஆய்வுகளுக்குரிய பதிலும் அடுத்த கேள்விக்குரிய பதிலும் மிக சிறப்பாக இருந்தது, அதை உள்வாங்கினோம். இருப்பினும் முதலாவது ஆய்வுக்கு நவகோள்கள், நவத்துவாரங்கள் மூலம் தெளிவான விளக்கங்கள் தரப்பட்டது. அப்ப அதன் மூலம் அதனுடைய ஆய்வினுடைய தன்மையை அறியக்கூடியதாக இருந்தது. அடுத்தது இரண்டாவது ஆய்வுக்கும் ஆய்வும் உண்மை. ஏனென்றால் சாதகர்கள் கூட்டம், அடியார்கள் கூட்டம், இரண்டு பேருக்கும் இடையில் அந்த உள்வாங்கும் திறன், அந்த இதில் வித்தியாசம் இருக்கின்றது. அதை பற்றி சிறப்பாக விளக்கி அந்த உள்வாங்கு திறன் கூடுவதற்குரிய காரணத்தினால் அதனுடைய சிறப்பும் தெளிவாக அறியக்கூடியதாக இருந்தது. அடுத்து இறுதியான கேள்வி, சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்பதுக்குரிய பதிலும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம், அதாவது முக்கியமாக இறைவனி மூலம் செய்கிறார் என்ற கருத்துக்கள் தெளிவாக கூறப்பட்டது, உள்வாங்கினோம். இருப்பினும் மீண்டும் காணொலியை கேட்டு மேலும் அதை உள்வாங்கி தெளிவு பெறுவோம். நன்றி. ஓம் கிரிய பபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.
நன்றி ரவிணையா, மிகவும் அருமையாக அதை தொகுத்தீர்கள். மற்றவர்களுக்கு புரியும் வண்ணம் அது முதலாவது விடயத்தை மாத்திரம் நீங்கள் அதை தவற விட்டு விட்டீர்கள். இந்த துன்பங்களுக்குரிய காரணம் அது வினைகள், வினைகள் மூல காரணமாக இருந்தாலும் துணை காரணங்களாக இருப்பவை பொறிகள். இவை ரெண்டு விடயத்தை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு போனாலும் அதில் முழுமையாக வெற்றி கிடைக்கவில்லை என்று அந்த நண்பர் கேட்ட ஒரு ஆய்வு கேள்விக்குரிய பதில், அங்கு கூட இறைப்பணி நின்றால்தான் அதில் வெற்றியை நாங்கள் உணர முடியும் என்பது பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை தவறவிட்டபடியால் மீண்டும் அதை உங்களுடன் சேர்த்துக் கொள்கின்றேன் உங்களுடைய ஆய்வில். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் பிரிய பாபாஜி நமோ,
ஓம் பிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இந்த சத் சங்கம் வழக்கம் போல் சிறப்பான முறையில கேட்ட கேள்விக்கு பாபாஜியுடைய கருணையா நல்ல கருத்துக்களை உங்க மூலியமாக கொடுத்தீர்கள். நான் வடலூர் வந்துட்டு இருக்கேன் பஸ்ல, இருந்தாலும் சத் சங்கத்துல கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நல்லா சிறப்பாக இருந்துச்சு. வாங்க ஐயா, வாங்க ஐயா, திருச்சி சம்பளம் ஐயா வராங்களா? சரி, சத் சங்கம் நல்ல சிறப்பான முறையில இருந்துச்சு. மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல தக்க பதிலையும் சார் கொடுத்திருந்தாங்க. இன்னும் நம்ம அதுலயே இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சத் சங்கம் மூலியமா இன்னும் போக போக வரக்கூடிய சத் சங்கத்துல கேட்டு நல்ல சிறப்பு வடிவமாக ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. உலகியலில் ஓடிக்கொன்று சத்சங்கத்துக்கு சுருக்கம் சொன்னீங்க கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமை அருமை. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையே இதே நிலைதான். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஓடிக்கொன்றுதான் நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியையும் பார்க்க வேணும் என்பதற்கு பாபாஜி உணர்த்துகின்றார் உண்மை நிலை என்னவென்று. நன்றி. ஆனால் உங்களுடைய உலகியல் ஓடும் நிலை ஒரு 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 உங்களுடைய பணிக்காக நடத்துகின்றீர்கள். அதாவது வடலூர் வள்ளலாருடைய இடத்தில் யோகா வகுப்பு கொடுப்பதற்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இருப்பினும் நீங்கள் செல்லும்போது இவ்வளவு இடையூறுக்கு இடையிலேயும் பச்சைக்கிளி பாட்டு வந்தது, பல பாட்டுகள் கேட்டோம், பஸ்ஸில் பிரயாணிகள் பேசுகின்றார்கள். அப்போதுதான் பார்த்தேன் இந்த உலக சத்தம் எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது, இந்த ஆன்மீக சத்தத்தை விட இந்த இந்த கலியுகத்தில் என்பதற்கும் அது ஒரு சான்று. இருப்பினும் பாபாஜி, இடக்கிடை உங்களுடைய கூற்றை நாங்கள் அவதானிப்பதற்காக உங்களுடைய குரலை கேட்கும்படி மற்றைய சத்தங்களை குறைத்ததாகவும் உணர்ந்தேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.